மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சர்வதேச உடல் பருமன் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலன் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் உடல் பருமனை தடுக்கும் முறைகள் குறித்த பல விழிப்புணர்வு தகவல்களை தற்போது நமது புதுகை பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அழகாக இருக்கணும், உடம்பை வந்து ட்ரிம்மாக வச்சுக்கணும், கண்ட்ரோலான உடம்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அதை தாண்டி வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், பல்வேறு செயல்பாடுகள்னால வந்து உடல் வந்து பருமன் ஆகிடுது. அதனால வந்து பலவிதமான பிரச்சனைகளையும் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய உடல் பருமன் ஒழிப்பு தினம் அப்படிங்கிற வகையில் வந்து உடல் பருமனாக வராத அளவுக்கு கூடிய மட்டும் என்ன மாதிரியான செயல்பாடு செய்துக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் நல்லா இருக்கும், என்ன மாதிரி நம்ம இருந்தால் ஓரளவு சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற வகையில் நம்முடைய மருத்துவரை சார்கிட்ட வந்து விவரமாக கேட்கலாம். சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் டாக்டர் கே சரவணன், சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
சார், இப்போ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது வராத அளவுக்கு அதை வந்து நம்ம என்ன மாதிரி செயல்படணும், இன்னைக்கு அதை எதிர்ப்பு தினம் அப்படியாவது அது மாதிரி வராத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இன்னைக்கு ஆன்டி ஒபிசிட்டி டே, உலக உடற்பருமன் எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தினத்துக்குமே வந்து ஒரு சிறப்பு இல்லை முக்கியத்துவம் இருக்குங்க. அந்த வகையில் வந்து உடல் பருமன், இப்போ வந்து உடல் பருமன் வந்துருச்சுன்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதனால் என்னென்ன நோய்கள் வருது, அதெல்லாம் வந்து விளக்கிட்டு அதனுடைய அதை குறைக்கிறதுக்கான முயற்சியில் வந்து உலக சுகாதார மையம் வந்து இந்த உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினத்தை வச்சுருக்காங்க. இதனால் உலக அளவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் இருபாலாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 20 லட்சத்துக்கு மேலே மரணங்கள் வந்து உடல் பருமனால் நடக்குது. அதாவது இன்றைக்கி முக்கிய காரணங்களில், அதாவது மரணத்துக்கு முக்கிய காரணங்களில் 5வது இடத்துல வந்து உடல் பருமன் இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த உடல் பருமன் எதிர்ப்பு தினத்தை உலக சுகாதார நிறுவனம் வைச்சிருக்காங்க.
இப்போ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறத வந்து அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
அதாவது வந்து உடல் பருமன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உயரத்துக்கு தகுந்த எடை, உடல் எடை இருக்கணும். அதாவது வந்து இதை வந்து ஒவ்வொரு இயக்கம், இப்போ வந்து உடல் வந்து நம்ம இயற்கையினால் ஒரு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு சக்தி தேவைப்படும். அதே போல் வந்து உடல் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து நம்மளுடைய உடலில் உள்ள உறுப்புகள் இருக்கு இல்லையா, உடலில் வந்து நுரையீரல் இருக்குது, இருதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, மூளை இருக்குது, இதெல்லாம் இயங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் சக்தி வேணும். அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு சக்திகள் வேணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய வேலை அதுக்கு ஏற்றாப்போல் நம்மளுக்கு வந்து அந்த சக்தி வேணும். அந்த சக்தியெல்லாம் எதிலிருந்து கிடைக்குது, நம்மளுக்கு வந்து உணவுப் பொருளிலிருந்து கிடைக்குது, காற்றிலிருந்து கிடைக்குது, சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்குது, நீரிலிருந்து கிடைக்குது. இது வந்து அந்த உயரத்துக்கு தகுந்தவாறு உடல் எடை இருந்தால் பாதிப்பு இல்லை. உயரத்துக்கு அதிகமாக கூடுதலான வந்து வெயிட் எடை இருக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் உடலில் ஏற்பட்டு மரணம் சீக்கிரமாக சம்பவிக்குது. அதுதான் வந்து உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு 163 சென்டிமீட்டர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். பொதுவாக வந்து 58 கிலோவில் இருந்து 67 கிலோ வரைக்கும் இருக்கலாம். இது வந்து நார்மல். இதை வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பிஎம்ஐ அப்படின்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து அந்த அளவீடு வந்து 18.5 இருந்து 24.99 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போகும்பொழுது வந்து ப்ரீ ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அதாவது 30 மேலே, இப்போ வந்து நீங்களாம் வெயிட் பார்க்குற மிஷினில் ஏறினீங்கன்னா பிஎம்ஐ வெயிட்டோட கூட ஹைட் தெரியும். அதே போல் பிஎம்ஐன்னு சொல்லிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 18.5 25 இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. 30 மேலே போகும்பொழுது தான் உடல் பருமன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம உணவுப் பொருள்லாம் சாப்பிட்றோம், சாப்பிடும் பொழுது அதில் வந்து கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு அப்படின்னு இருக்குது. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து உதாரணத்துக்கு வந்து 1 கிராம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ எரிபொருள் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கிலோ கலோரிஸ் அப்படி அந்த அளவுக்கு எரிபொருள் கிடைக்குது 1 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 1 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிலோ கலோரிஸ் வந்து எரிபொருள் நம்மளுக்கு உடல் இயக்கத்துக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து கொழுப்பு பொருள் இருக்கு இல்லையா, கொழுப்பு பொருள் 1 கிராம் எடுக்கும் பொழுதே அதில் வந்து அபரிமிதமான எரிபொருள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது வந்து 9 கிலோ கலோரிஸ் 1 கிராமுக்கு கிடைக்குது. இப்போ வந்து கிலோ கலோரிஸ்ன்றது வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ எடையுள்ள ஒரு பொருள் 1 மீட்டர் தூரம் வந்து பயணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து அந்த பயணம் செய்கிறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அதை தான் கிலோ கலோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கிலோ கலோரிஸ் தேவைப்படும்னா, ஒரு நாளைக்கு வந்து 2200 3400 வரைக்கும் கிலோ கலோரிஸ் தேவைப்படும். அதே போல் வந்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ப காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 500 கிலோ கலோரிஸும், பால் கொடுக்குறவங்களுக்கு இன்னும் ஒரு 500 கிலோ கலோரிஸும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அது அந்த அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அடிப்படையில் நம்ம உணவு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது, உடல் பருமனும் வராது.
உடல் பருமன்கிறது எப்படி ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அதாவது நான் ஏற்கனவே சொன்னாமலே நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கும் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கும் அதே போல் நம்மளுடைய தொழிலுக்கும் ஏற்றா போல் நம்மளுக்கு சக்தி தேவைப்படுது. அது வந்து உணவு மூலமாக பெரும்பகுதி கிடைக்குது. அந்த உணவு நடைமுறைகளில் மாற்றம் வரும்பொழுது தான் இந்த உடல் பருமன் வந்து ஏற்படுகிறது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். அதில் வந்து நார் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து பொருள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து அது எரிபொருள் அதிகமாக தருதே தவிர மற்ற சத்துக்கள்லாம் தராது. அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பீஸா, பர்கரு, இந்த கொக்கோ கோலா, சிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிலிருந்து எனர்ஜி கிடைக்குமே ஒழிய அபரிமிதமான எனர்ஜி கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அதிலிருந்து தேவைப்படும் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடும்பொழுது இல்லை வந்து பரோட்டா சாப்பிடும்பொழுது நார் சத்துலாம் குறைவாக இருக்கும். அதனால் வந்து பல நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தேவைக்கு அதிகமாக கலோரி, அதாவது உணவுலேருந்து எரிபொருள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த உடலில் வந்து அந்த எரிபொருள் வந்து ஒரு கொழுப்பாக சேகரிக்கப்படும். அது வந்து வயிற்றுலையோ இல்லை வந்து பின்னாடி பட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ரீஜன்லேயோ வந்து இது வந்து தங்கிடும். தங்கிட்டால் வந்து அதுதான் உடல் பருமனுக்கு பெரிய காரணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி போகும்பொழுது இருதயத்தில் ரத்த குழாயிலெல்லாம் வந்து அந்த கொழுப்பு படிஞ்சு ஒரு ஸ்டேஜில் வந்து அதை பிளாக் பண்ணுற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதே போல் இன்றைக்கி உடல் உழைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது நம்ம ஒரு 4-5 தெரு தள்ளி, அதாவது 4-5 வீடுக்கு போகிறதுக்கு கூட ஒன்று ஒரு சின்ன 2-வீலர் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து கார் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நடந்து போகலாம். அதே போல் வந்து இந்த லிஃப்டெல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ண, அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து படிக்கட்டை யூஸ் பண்ணாமல் லிஃப்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயும் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகுது. அதே போல் வந்து உடல் உழைப்பு குறையிறதும் வந்து உடல் பருமனுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சியை பற்றி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஜிம்மை வந்து ஒரு ஃபேஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உடற்பயிற்சி என்பது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய கூறு என்பதை அனைவரும் உணர வேண்டும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வேலைக்கு தகுந்தவாறு உடற்பயிற்சி கண்டிப்பாக அரை மணி நேரம் செய்தாகுதல் வேண்டும். இன்னொரு முக்கிய காரணம் அலட்சியம், அறியாமை. அதாவது வந்து உடல் பருமன் ஆகிட்டே போச்சுன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குது, அந்த குழந்தை வந்து நல்ல சப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லா இருக்குது, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தை தான் பின்னாடி வந்து ஒபீஸ், அதாவது வந்து உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த குழந்தைக்கான பெருசாக வளர்ந்த பிறகு நிறைய நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட எந்த நேரம் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையில் வேலை காரணமாகவோ இல்லை மன அழுத்தம் காரணமாகவோ எப்படி வேணாலும் சாப்பிட்றோம். அதனாலேயும் வந்து உடல் பருமன் அதிகமாகுது. இன்றைக்கி வந்து மது அருந்துறதும் வந்து ஒரு பெரிய முக்கியமான காரணம், அதனாலேயும் வந்து உடல் பருமன் அதிகமாகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, அன்றாட வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. உடலுக்கு தகுந்த முக்கியத்துவம் நாம் தருவதில்லை, இதுதான் உண்மை. அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெளி விஷயங்களை பற்றி நினைக்கிறோம், அதாவது இவ்வளோ பொருள் ஈட்டணும், இல்லை வந்து இந்த விஷயங்களை பண்ணணும், இவ்வளோ வேலைகளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புக்காக நேரம் ஒதுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்படி ஒதுக்குறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவுங்க. அதனால தான் உடல் பாதிப்புகள் அதிகமாகி நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம். அப்போ வந்து தேவையில்லாத மன உபாதைகளும் உடல் உபாதைகளும் ஏற்படுகிறது இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாடியே தடுத்துக்கலாம்.
சரி, இந்த உடல் பருமனாக இருக்கிறதுனால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அதை பற்றி சொல்லுங்களேன் சார்.
அதாவது வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும்னு சொன்னேன். அதை விட வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் பொழுது, பருமன் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய கொழுப்பு தேங்கும் விகிதம், அதாவது வந்து எரிபொருள்லாம் கொழுப்பாக சேமிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அந்த கொழுப்பு வயிற்றில் தங்கும், மற்றபடி வந்து இடுப்புலலாம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ரத்த குழாயில் தங்கும், இதனால் வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து தடை ஏற்பட்டுரும். அதனால் வந்து ஸ்ட்ரோக் அதாவது கை கால் செயல் இழப்பு வரலாம், அதாவது ஒரு பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பக்கவாதம் வரலாம். இல்லாட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு வருது. ரத்த கொதிப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடைமுறை உணவு நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாஸ்ட் ஃபுட், அதில் என்னென்ன இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும். அந்த காரம் உப்பு கொழுப்பு அதிகமாக உப்பும் கொழுப்பும் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ரத்த குழாயை பாதித்து அந்த ரத்த அழுத்தத்தை அதிகமாக்குது. அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடை பண்ணுது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பக்கவாதம், ஒரு பக்கம் கை கால் விடுறது அந்த மாதிரியும் வந்து ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டயாபெட்டிஸ், அதாவது வந்து சக்கரவியாதின்னு அப்படின்னு சொல்கிறோம். சக்கரவியாதி வந்து நம்ம பேஷண்ட் சொல்லிக்கிறோம், என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்பொழுது வந்து, இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது, டாக்டர் வந்து மருந்து தந்திருக்காரு, இன்சுலின் தந்திருக்காரு, அதை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனாக சொல்கிறோம். ஆனால் அந்த வியாதியினால் எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்றத வந்து நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. அதை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்களே, அது ஒரு பெருமையாக வந்து சொல்லிக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளும் சரி வளரும் நாடுகள்லையும் சரி இந்த சக்கரவியாதினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் உணவு முறை முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் வந்து கேன்சர்ஸ், இப்போ வந்து கேன்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடல் புற்றுநோய், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் இதெல்லாம் நார் சத்து கிடையாது, அதனால் வந்து குடலில் இருக்கிற அந்த நுண்கிருமிகளெல்லாம் பாதித்து அது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலையோ அதுக்குள்ளார இருக்கிற நுண்ணிய பாகங்களையோ பாதிக்கும் பொழுது அது வந்து கேன்சர் கட்டிகளாக மாறுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பெண்கள்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கருப்பையில் நீர்க்கட்டி ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது, குழந்தையின்மை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது, அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். இப்போ வந்து அந்த ஒபீஸாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் இப்போது வேலையில் வந்து மன அழுத்தம் அதிகமாக உள்ள காரணத்தினால நம்ம போகிறோம், வேலைக்கு போகிறோம், டீ சாப்பிடுவோம், திடீர்னு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது வந்து அவர் ஸ்மோக் பண்ணுவார், இல்லை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க சாதாரண ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு வரமாட்டாங்க, கூட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஃபேட், அதாவது அதிகமான எரிபொருளை தரக்கூடிய உணவுப் பொருட்களை உண்ணுவாங்க. அந்த மாதிரி உண்ணும் பொழுது மன அழுத்தம்லாம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது மட்டும் இல்லாமல் நைட்டில் படுத்து தூங்கும் பொழுது நல்ல குண்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குரட்டைன்ற ஒரு அது ஒரு நோயிலேயே ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க, அதை குரட்டை விடுறது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய தொந்தரவாக இருக்கும் தூங்கும் பொழுது, யாரையும் தூங்க அதாவது அந்த சத்தம் வந்து பெரிய தொந்தரவாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி வந்து இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இப்போ உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம மூட்டுகள் தான் நம்மளுடைய எடையை தாங்கி நிற்குது. நம்மளோட உயரத்துக்கு தகுந்தவாறு தான் வந்து இயற்கை வந்து நம்ம மூட்டுகளை வந்து வடிவமைச்சிருக்கு. அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம உடல் பருமனை ஏற்றிக்கிட்டே போகும் பொழுது, வெயிட் அதிகமாகிட்டே போகும் பொழுது நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் தரும். அழுத்தம் தரும்பொழுது இந்த எலும்பெல்லாம் தேஞ்சு போயிட்டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி ஏற்படுது, இல்லை கழுத்து வலி ஏற்படும், இல்லை முதுகு வலி ஏற்படும், அப்புறம் எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம், ஹார்ட் அட்டாக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே சொல்லாம போல வந்து உலகத்தில் வந்து அதனுடைய அதாவது 5வது இடத்துல, அதாவது மரணம் ஏற்படக்கூடிய காரணங்களில் 5வது இடத்துல வந்து இந்த உடல் பருமன் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 லட்சத்து பேருக்கு மேலே ஒரு வருஷம் இறந்துட்டு வராங்க. ஸோ அந்த உடல் பருமன் வந்து இதனாலலாம் ஏற்படுகிறது.
கடந்த காலங்களில் வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு உடம்பையும் இந்த அளவுக்கு பருமனாக வராத அளவுக்கு வந்து உணவு முறைகளும் சரியான வகைகள் எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து இந்த சரியான விகித உணவு அப்படின்னா என்ன, அதை எந்த மாதிரி வந்து உணவு உட்கொண்டால் நம்ம வந்து உடல் பருமனை தவிர்க்க முடியும், பாதுகாக்கவும் முடியும்?
நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழந்தமிழ் நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலங்களை வந்து 5 வகையாக பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதாவது வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து என்னென்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், அதை தான் வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல வந்து குறவர் குறத்தையர்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து தேன், அங்கே கிடைக்கிற தேன், தினை மாவு, இந்த நெல், கைக்குத்தல் அரிசி அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து விதைச்சி அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முல்லை, முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும், அந்த இடத்துல வந்து நெல்லாம் விளைய வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி காட்டில் வந்து தேன்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அங்கே கிடைக்கிற மாமிசத்தெல்லாம் வேட்டையாடி அந்த வாழ்க்கை முறையை இருந்தாங்க. அதே போல் மருதம், மருதம்ன்றதை வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம் அப்படின்னு சொல்கிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பண்டைய தமிழ் நாகரிகத்தில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணி ஒவ்வொரு பயிரை வச்சு, காய்கறிகளை வச்சு, பழங்களை வச்சு, அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து உணவை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதே போல் நெய்தல்ன்ற இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே இருக்கிற உணவுகள், அதாவது வந்து கடலில் கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்டாங்க. மீன், இந்த இது, இறால், அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அவங்க அந்த பகுதியில் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த போல் பாலை நிலம் பார்க்கும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து பாலை நிறம்ன்றது வந்து பாலைன்றது ஒரு வறட்சியான ஒரு பகுதி, அங்கே வந்து களவு தான் வந்து ஒரு முக்கியமான தொழிலாக பண்ணாங்க. அங்கே வரக்கூடிய பயணிகள் கிட்ட இருந்து உணவெல்லாம் வந்து பறித்து அந்த நிலத்துல இருந்து சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு வந்து உடல் பருமன் இல்லாமல் ஆரோக்கியமாக பண்டைய தமிழ் நாகரிகங்கள் காலத்தில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவுன்னு சார் கேட்குறாரு. சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்றாட உடல் நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, மூச்சு விடுறது, இருதய இயங்கிறது, மூளையில் சிந்திக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு சக்தி வேணும். அந்த மாதிரி வந்து டெய்லி செயல்பாடுகள் நம்ம எழுந்துக்கிறது, குளிக்கிறது, நடக்கிறது, அதே மாதிரி வந்து நம்மளுடைய தொழில்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து உட்காந்துட்டே தொழில் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து ஏதாவது வந்து வேலை செய்வார், நடந்து போய் வேலை செய்வார், இன்னொருத்தர் வந்து கடினமான வேலைகள், வண்டி இழுக்கிறதோ, வெயிட் தூக்குறதோ, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வார். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சக்தி போகணும். அப்போ தான் வந்து அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸும் சரி, உடல் அளவில் இயக்கங்களும் சரி, நல்லபடியாக வந்து நடக்கும். ஸோ அதுக்கு வந்து சரிவிகித உணவு ரொம்ப முக்கியம். சரிவிகித உணவுன்னா என்னங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், உணவில் வந்து கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம எடுக்கிற உணவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு வந்து 50-70% இருக்கணும். அதே போல் வந்து ப்ரோட்டீன் வந்து 10-15%, கொழுப்பு வந்து 10-30% வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதே போல் வந்து மினரல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு காய்கறிகள், இந்த பழங்கள் மூலமாக வந்து கிடைக்கும். விட்டமின்ஸ்லாம் வந்து பழங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? அந்த அதே மாதிரி காய்கறி, பழங்கள், இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், கொழுப்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது தான் இது சரிவிகித உணவுன்னு சொல்கிறோம். இது வந்து உடல் இயக்கத்திற்கும் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கும் தொழிலுக்கும் பேருதவியாக இருக்குது. இதுதான் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
சார், இந்த உடல் பருமன் அப்படிங்கிற அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும், என்னென்ன மாதிரியான உணவுகள்னால பாதிப்பு ஏற்படுது, என்ன மாதிரி உணவுகள்லாம் உண்ணாங்க, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிற பல தகவலை சொன்னீங்க சார். இந்த உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கான வழி என்னென்ன செய்தால் நன்மை பயக்கும், எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான செயல்பாடு, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அதாவது நம்மளுடைய பழமொழிகள், தமிழ் பழமொழிகள்லாம் இருக்குது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வள்ளுவருடைய திருக்குறளில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், அதுக்கான மீனிங் என்னங்க? அதாவது வந்து இப்போ வந்து பசித்து புசி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்கான சிம்பிள் மீனிங் வந்து பசித்து புசி அப்படின் தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேளை உணவு சாப்பிட்றோம், இப்போ காலையில் உணவு சாப்பிட்றோம், மீண்டும் பசித்த பிறகு தான் அடுத்த வேளை உணவு சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது செரிமானத்துக்கான டைம் வந்து நம்ம கொடுக்க முடியும். மேலும் மேலும் ஒர்க் அதுக்கு வந்து ஒர்க்லோட் கொடுக்கும் பொழுது அந்த செரிமானத்தில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு பலவிதமான நோய்களுக்கும் பாதிப்புகளுக்கும் காரணமாயிடும். அதே போல் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்ல பல்லில் அரைச்சி நம்ம சாப்பிட்ணும். இன்றைக்கி அப்படியே சாப்பிட்றோம் நம்ம. நம்ம வந்து வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வேகமாக சாப்பிட்டு முழுங்கிடுறோம். இப்போ வந்து பல்லில், அதாவது இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து உரிய பாதுகாப்பான ஒரு சில முறைகள்லாம் கொடுத்துருக்கு. அது வந்து பல்லில் வந்து நல்ல உணவை அரைச்சி அந்த கோழையை வந்து உள்ளே தள்ளினா தான் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அதை பதமாக அரைச்சி திரும்ப குடலுக்கு கொடுத்து அதில் தேவையான சத்து பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு பேருதவியாக இருக்கும். மற்றது வந்து மலமாக வேண்டாத பொருட்கள்லாம் நம்மளுக்கு மலமாக வெளியேறிடும். அதனால் வந்து இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வேலையை நினச்சிட்டோ இல்லை மெயினாக வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் டிவி சீரியல் இல்லை படங்களை பார்த்துட்டே வந்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், என்னென்ன உணவுப் பொருள் சாப்பிட்றோன்றதே தெரியல. நம்ம வந்து அரிசி உணவு சுவைச்சி சாப்பிட்றோமா இல்லையா, பசி எடுத்து சாப்பிட்றோமா இல்லையா, டிவி முன்னாடி உட்காந்துக்கிறது, இப்போ கிரிக்கெட் ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க, நம்மளை மறந்து வந்து நம்ம வந்து பாட்டு வந்து நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிப்ஸ் இதெல்லாம் வந்து சிப்ஸ் ஐட்டம், இந்த உப்பு அதிகமுள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ஸ்மோக்கிங் நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுவும் வந்து உடலுக்கு கெடுதி விளைவிக்கும். அதனால் வந்து நல்லா அரைச்சி சாப்பிடணும். அதே போல் வந்து ஒரு வேளைக்கு உண்ட உணவு செரித்த பிறகு பசி எடுத்த பிறகு இன்னொரு வேளை உணவை உண்பது நல்லது. அதே போல் உணவு முறைகளில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பழந்தமிழர்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐவகை நிலங்களில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். முன்னாடியெல்லாம் தானியங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கேழ்வரகு இந்த சாமை விறகரிசி அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல. அதனால் வந்து நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும், உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதனால் உடல் பருமன்லாம் அதிகமாக ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கணும். அதே போல் சிம்பிள் கார்போஹைட்ரேட், இந்த அதாவது எரிபொருளை நிறைய தரும் ஆனால் அதில் சத்து இருக்காது. உதாரணத்துக்கு வந்து இந்த பரோட்டா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சாப்பிடும் பொழுது, நிறைய இனிப்பு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து எரிபொருள் கிடைக்கும். பட் வந்து நம்ம அந்த எரிபொருள் அதிகமான மிதமிஞ்சிய எரிபொருள் வந்து நம்மளுக்கு கொழுப்பாக தேங்கிடும். ஸோ அதனால் அதையும் சாப்பிடக்கூடாது. இயற்கையில் கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து சரி விகிதத்தில் நம்ம டெய்லியுமே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் இந்த உணவு பழக்க வழக்க முறை இருந்ததுன்னா நல்லது. அதே போல் நல்ல அரைச்சியும் சாப்பிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, இன்றைக்கி வந்து உடற்பயிற்சி செய்கிறது வந்து யாருமே வந்து முக்கியமாக நிறைய பேர் முக்கியமாக கருதலை. ஒரு சில பேர் வந்து உடற்பயிற்சி செய்யணுமேன்னு செய்கிறாங்க. ஒரு சில பேர் என் கூட வந்து ஃப்ரெண்டு வந்தார்ப்பா, அவர் வந்து அவரால் வர முடியல அதனால் வந்து நான் இன்றைக்கி போகல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. டெய்லி வந்து தினந்தோறும் இயற்கை கொடுத்த உடம்பை வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, அவங்கவுங்களுடைய கடமை தான், சரியா? வேறு யாரும் வந்து நம்மளுக்காக செய்ய மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கடமை உணர்ச்சி இருக்குது, நம்ம உடம்பை பற்றி நினைக்கணும். அதனால் டெய்லி காலையில் எழுந்தவொடனே ஒரு அரை மணி நேரம் சிம்பிள் எக்ஸசைஸ் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, அதிகமாக உடல் உழைப்பு உள்ளவங்க சாதாரண நடைப்பயிற்சி பண்ணலாம். இப்போ குறைவான உடற்பயிற்சி உள்ளவங்க ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு வேகமாக அதாவது ஓரளவுக்கு வேகமாக சுறுசுறுப்பாக ஓடலாம், இல்லை வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். இன்டோரில் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை கார்டனிங் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் டெய்லியுமே உடற்பயிற்சி பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நம்ம உடம்புக்காக நம்ம ஒதுக்கிறது நல்லது. அந்த மாதிரி உண்ணா நோன்புன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கள்லாம் வந்து ஒன்று விரதம்னு சொல்லிட்டு கடவுளுக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா அது கடவுளுக்காக கிடையாது, இயற்கைக்காக கிடையாது. நம்ம இயற்கையில் வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு உடம்பு கொடுத்துருக்கு, அந்த உடம்பை வந்து பராமரிக்கிறதுக்காக தான் இந்த உண்ணா நோன்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, மதியானம் சாப்பிட்றீங்க, நைட்டு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெய்லி வந்து ஒர்க் அந்த மிஷின் வந்து ஒர்க் குடல்ன்ற மிஷின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அது ஏதாவது ஒரு தெய்வீக வழிபாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உடலை பேணுவது வந்து ஒரு தெய்வீக வழிபாடு தான், நிறைய சித்தர்கள் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அதுக்கு வந்து உண்ணா நோன்பு ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நம்ம வந்து ஒர்க்லோடு உடம்புக்கு கொடுக்கறதில்ல, அந்த உண்ணா நோன்பு இருக்கும்பொழுது நம்ம உடல் உறுப்புகள்லாம் வந்து ஓய்வெடுக்குது, ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெற்று அடுத்த நாள் இயங்குவதற்கு வந்து தயாராகுது. ஸோ அதுக்குரிய சக்தியை வந்து இழந்த சக்தியை மீட்டு தர்றதுக்கு அது உண்ணா நோன்பு உதவுது. அதே போல் யோகா, இன்றைக்கி வந்து யோகான்னா வந்து ஒரு ஃபேஷனாக இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க அமெரிக்காக்காரன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யோகா வந்து இந்தியாவில் தான் தோன்றுச்சு. அதுவும் வந்து வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து நல்லா வாழணும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா உடல் ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. யோகான்றது மனசையும் உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உணவு நடைமுறைகள்லாம் இப்படி பல்லால் அரைச்சி நல்லா சாப்பிடணும், நம்மளுக்கு வேண்டிய பொருள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்மளுக்கு வேண்டாத பொருள்லாம் ஒதுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சொன்னாலும் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, நம்மளே நாம் கேட்க மாட்டோம். இந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கேட்க மாட்டோம். இப்போ சுகர் வந்தவர் வந்து ஸ்வீட்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் தானே, யார் பார்க்க போகிறாங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பார், அந்த மனக்கட்டுப்பாடு வராது. யோகா பண்ணும் பொழுது மனக்கட்டுப்பாடு வந்து நம்ம உடம்பை நாமளே பார்த்துக்கணும்னு சொல்கிற ஒரு விழிப்புணர்வு, நம்மளுக்குள்ளார இருந்து ஒரு விழிப்புணர்வு இன்ட்யூஷன் வரும். இன்ட்யூஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த உணவெல்லாம் எது தவிர்க்கணுமோ தவிர்த்துட்டு எது வேணுமோ எந்த நேரத்தில் வேணுமோ அதை சாப்பிடலாம். நம்ம எல்லாம் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிப்போம், அதே போல் உடற்பயிற்சியை மேற்கொள்வோம், உடல் பருமனை தவிர்ப்போம்.
உடல் பருமனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது வராமல் இருப்பதற்கான நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடைய உடல் பயிற்சிகள், எப்படி நாம் செயல்பட்டால் இந்த உடல் பருமனை தவிர்த்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து நாமும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினத்தில் சிறப்பான வகையில் சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களுக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இந்த உடல் பருமன் தவிர்ப்பதற்குரிய வழிமுறைகளையும் இந்த அதற்குரிய உரிய வழிமுறைகளையும் கேட்டறிந்தமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுகை வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை சர்வதேச உடல் பருமன் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலன் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் உடல் பருமனை தடுக்கும் முறைகள் குறித்து பல விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினார். மேலும் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இது போன்ற பல விழிப்புணர்வு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.